ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தின் 10வது ஸ்கந்தத்தில் அத்தியாயம் 226 227 அனுபவிக்கலாம். முதலில் வழிப்பயணம். மறுநாள் சூரியன் உதித்தான். அக்ரூரர் தனது அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களை அழைத்து கொண்டு தேரிலேறி மதுரையை நோக்கி ரதத்தை செலுத்தலானார். நந்தகோபன் மற்ற கோபர்களுடன் மன்னனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய பொருட்களுடன் அக்ரூரை தொடர்ந்து வண்டியில் சென்றனர். கோபியர் தங்கள் அன்புக்குரிய கண்ணன் பின்பு நடந்து சென்று கொண்டே இருக்க அவர்களது அன்பால் தலைப்பட்ட கண்ணன் தான் திரும்பி வருவதாக கோபியர்களுக்கு தூது அனுப்பினான். அவர்களும் மனம் தேறி கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கிருஷ்ணன் பயணிக்கும் தேரை பார்த்து கொண்டே இருந்து தேர் புழுதி மறைந்த பிறகு அவரவர் வீடு சென்றனர். தேர் காற்றினும் கடிய சென்று யமுனைக்கரையில் நின்றது. ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் இறங்கி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு தெளிந்த இனிமையான யமுனை நீரை பருகி மீண்டும் ரதத்தில் ஏறி அமர்ந்தனர். அவர்களின் அனுமதி பெற்று அக்ரூரர் யமுனையின் மடுவில் சாஸ்திர முறைப்படி நீராடுவதற்கு சங்கல்பித்துக் கொண்டு நீரில் மூழ்க, ஆஹா என்ன ஆச்சரியம்! அங்கு நீருக்குள் கண்ணனும் பலராமனும் வீற்றிருக்க கண்டார். வசுதேவனின் புத்திரர்கள் ரதத்தில் அல்லவா அமர்ந்திருந்தனர்? இங்கு எப்படி வந்தனர்? ரதத்தில் அவர்கள் இல்லையா என்ன என்ற சந்தேகத்துடன் நீரிலிருந்து தலையை தூக்கி பார்த்தார். முன்பு இருந்தது போலவே அவர்கள் இருவரும் ரதத்தில் இருக்க கண்டார். அப்படியானால் நீரினுள் நான் கண்டது என்னுடைய பிரமையோ என்ற சந்தேகத்துடன் திரும்பவும் நீரில் மூழ்கினார். பார்க்கடல் அலைமேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டவனாக பீதாம்பரதாரியாக சதுர்புஜங்களுடன் கரியவாகி புடைபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய கண்களை உடைய சாந்த ஸ்வரூபனான ஒரு புருஷனை கண்டார். திருக்கைகளில் சங்கு சக்கர கதா பத்மங்களை தரித்து திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மருவுடன் ஒளிமிகு கௌஸ்துபமும் கழுத்தில் வனமாலையும் ரத்தினங்களால் இழைத்த திருவபிஷேகமும் கடகங்கள் தோள்வளைகள் உபவீதம் திருவிழிகளில் பொற்சிலம்புகள் காதுகளில் குண்டலங்கள் முதலியவற்றுடன் சர்வாலங்கார பூஷிதனாக ஸ்ரீபூமி நீலா தேவிகளால் கைங்கரியம் செய்ய பெற்று சனகாதிகள் சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் போன்றவர்களால் போற்றி துதிக்க பெற்றவராய் அக்ரூரர் கண்டார். இப்படிப்பட்ட அத்தியாச்சரியமான பகவத் ஸ்வரூபத்தை கண்டு குளங்காகிதம் அடைந்து கண்களில் நீர் மல்க பக்தி உணர்வு மேலிட தலை வணங்கி அஞ்சலி ஹஸ்தத்துடன் அக்ரூரர் தழுதழுத்த குரலில் துதிக்கலானார். அண்ட சராச்சரங்களுக்கும் ஆதிமூல காரணமூர்த்தியே, சர்வஜகத் ரக்ஷகனான உன்னை வணங்குகிறேன். ஆதி அந்தம் இல்லாதவனே, தேசகால வஸ்து பரிச்சேத ரகிதனான உன்னை விரமனும் அறியான். அனைத்து யாக யஜ்ய பூஜைகளும் சர்வகர்ம சமாராத்தியனான உன்னையே அடைகின்றன. பெருமானே, நீர் சாது பரித்ராணத்திற்காக மேற்கொண்ட திருவவதாரங்களை மனத்தால் ஸ்மரித்தாலே கர்மவினைகள் அகன்று மனம் தெளிவடைவது திண்ணம். பகவானே, நானோ சரீர அபிமானத்தில் பற்றுடன் கோரமான சம்சார சாகரத்தில் உழல்பவன். இப்பொழுது உனதருளாலே உன் திருவடி தாமரைகளை சரணமாக பற்றுகிறேன், ரட்சித்தருளும் என்று திருக்கரண சுத்தியுடன் பிரார்த்தித்தார். அப்பொழுது உடனே ஸ்ரீமன் நாராயண ரூபத்தை கண்ணன் திரையிட்டு மறைத்து விட்டான். அக்ரூரரும் தன்னுடைய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு கரையேறி தேரை நெருங்கினார். குறும்புக்கார கண்ணன், ஏதோ அற்புதத்தை கண்டவர் போல் காணப்படுகிறீரே அக்ரூரரே, ஏதாவது விசேஷமாக கண்டீரா என்று வினவ, கண்ணா, அனைத்து அற்புதங்களும் நீயே. உன்னையே நேரில் காணும் எனக்கு இனி காண வேண்டிய அதிசயம்தான் என்ன இருக்கிறது என்று நெகிழ்ந்து போனவராய் தேரை செலுத்த தொடங்கினார். அடுத்து மதுரை பிரவேசம். அக்ரூரர் பலராமகிருஷ்ணர்களை அழைத்துக் கொண்டு செல்லுகையில் வழிநெடுகிலும் மக்கள் கூடி தேரில் பவனி வரும் வசுதேவ புத்திரர்களின் பேரெழிலில் மூழ்கி ஆனந்தத்துடன் அவர்களிடம் வைத்த கண்ணை மீட்க முடியாமல் நின்றனர். மதுரை மாநகரத்தின் எல்லையிலேயே அக்ரூரரிடம், தாங்கள் தேருடன் தங்கள் இல்லத்திற்கு செல்லுங்கள், நாங்கள் இங்கு சற்று இளைப்பாறி கோகுலவாசிகளுடன் தோட்டங்களில் தங்கிவிட்டு பிறகு நகரை காண வருகிறோம் என்று ஸ்ரீகிருஷ்ணன் கூறினார். அக்ரூரர் அவர்களை தன் இல்லத்திற்கு எழுந்தருளி புனிதமாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, யதுகுல துரோகியான கம்சனை அழித்து நண்பர்களுக்கு பிரியத்தை செய்து பிறகு அண்ணனுடன் அவரது இல்லம் வருவதாக கூறி ஸ்ரீகிருஷ்ணர் அனுப்பி வைத்தார். ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வாறு கூறவே அக்ரூரர் மனமில்லாமல் கம்சனை அடைந்து பலராமகிருஷ்ணர்களை அழைத்து வந்திருப்பதாக தெரிவித்துவிட்டு தனது இல்லத்தை அடைந்தார். மறுநாள் பிற்பகலில் ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனுடன் கோபர்கள் சூழ மதுரா நகரத்தை சுற்றி பார்க்க சென்றார். மதுராபுரியின் நகர வாயில்கள் உயர்ந்த கோபுரங்கள் அனைத்தும் ஸ்படிக கற்களால் தங்கத்தாலானவையாக இருந்தன. மதுரை மாநகர் எளிதில் நுழைய முடியாதபடி அகழிகளால் சூழப்பட்டிருந்தது. ஆங்காங்கு ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட தளங்கள் நகருக்கு எழிலூட்டுவதாக இருந்தன. நகரில் உள்ளும் புறமும் பல பல பூந்தோட்டங்களும் பழந்தோட்டங்களும் கண்களுக்கு குளுமை தருவதாக இருந்தன. வீடுகளும் மாளிகைகளும் நேர்த்தியாக அமைந்து நகரத்திற்கு அழகை மேம்படுத்தின. முக்கியமான இடங்களில் கொடிகளும் பறந்தன. நண்பர்கள் புடைசூழ ராஜ வீதியில் வரும் வசுதேவ புத்திரர்களை காண ஆர்வத்துடன் பெண்மணிகள் வேகமாக வந்து வாயில்களிலும் மேல்மாடிகளிலும் நின்றனர். உப்பரிகையில் இருந்து பலர் மலர் மாறி பொழிந்தனர். அவ்வூர் அந்தன பெருமக்கள் அக்ஷதை, தயிர், பூர்ண கும்பம் ஆகியவற்றுடன் ஸ்ரீ கிருஷ்ணனை அன்பாக வரவேற்றனர். மதம் பிடித்த களரி போன்ற கம்பீரமான நடையுடன் வரும் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய புன்சிரிப்பாலும் கனிந்த திருக்கண் கட்டாட்சத்தாலும் நகர மக்களின் மனங்களை வசீகரித்தான். பேரானந்தத்தை கொடுக்கும் பேரெழில் கொண்ட இத்திருமேனியை எப்பொழுதும் பார்க்கும் பாக்கியம் பெற்றவர்கள் என்ன தவம் செய்தனரோ என்று மதுராபுரி மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர். செல்லும் வழியில் ஆடைகளை துவைத்த வண்ணம் ஏற்றும் ஒரு மன்னான் தன்னெதிரில் வருவதைக் கண்டு ஸ்ரீ கிருஷ்ணன், சிறந்த ஆடைகளை அணியும் தகுதியுள்ள எங்களுக்கு ஏற்றதான ஆடைகளை வழங்கி அதனால் நன்மை பெறுவாய் என்றார். அந்த சலவைக்காரனோ கம்சனின் பணியாளன். ஆகவே செருக்குடன் மலையிலும் காடுகளிலும் சுற்றித் திரியும் நீங்கள் அரசரின் ஆடைகளை விரும்புவதா? என்னை விட்டு தள்ளி சென்று விடுங்கள். அரசரை சார்ந்தவர்கள் முறை தவறினால் அரண்மனை சேவகர்கள் உங்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்து விடுவர் என்று பதிலளித்தான். வண்ணான் இப்படி அலட்சியப்படுத்தவே சினம் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் தன் நகத்தால் அவனை தலையை கிள்ளி எறிந்தார். அவனை அண்டி பிழைத்து வந்த மற்றவர்கள் தாங்கள் சுமந்து வந்த துணி மூட்டைகளை கீழே போட்டுவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடினர். ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் தங்கள் விருப்பப்படி ஆடைகளை எடுத்து உடுத்திக் கொண்டு சிலவற்றை கோபர்களுக்கு எடுத்துக்கொண்டு மீதியை தரையில் விட்டு சென்றனர். பிறகு ஒரு தையல்காரன் இவர்களின் அழகிற்கு ஆட்பட்டு பலவித வண்ணங்கள் கொண்ட வஸ்திரங்களை கொண்டு இவர்களை அலங்கரித்து மகிழ்ந்தான். அவனது செயலால் மகிழ்ந்த ஸ்ரீகிருஷ்ணனும் இம்மையில் அவனுக்கு தேவையான தேகபலம், இந்திரிய பலம், செல்வம் மேலும் தன்னிடம் பக்தியும் அளித்து இறுதியில் நற்கதியும் அளித்தார். வழியில் சுதாமா என்று அழைக்கப்பட்ட வாலாக்காரன் இல்லத்திற்குள் பலராமகிருஷ்ணர்கள் நுழைந்தனர். அவர்களை கண்ட மாத்திரத்தில் எழுந்து நின்று வரவேற்று தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் அந்த வாலாக்காரன். பிறகு அவர்களுக்கு அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பித்து புஷ்பமாலைகள், சந்தனாதி நறுமண பூச்சுக்கள், தாம்பூலம் முதலிகளை அளித்து உபசரித்து பூஜித்தான். பிரபோ, உங்கள் வரவால் என் பிறப்பும் குலமும் தூய்மையடைந்தது. என் பிறவி பயனை இன்று அடைந்தேன். அனைத்துலகிற்கும் மூலமான காரணப் பொருளான நீர் உலக நன்மைக்காகவே திரு அவதாரம் புரிந்துள்ளீர். நான் உமது கிங்கரன். நான் தங்களுக்கு பணிவிடை புரிய சித்தமாயிருக்கிறேன். கட்டளையிட வேண்டும் என்று பணிவன்புடன் தெரிவித்தான். பிறகு புத்தம் புதியதாக அப்பொழுது அலர்ந்த மலர்களை கொண்டு நேர்த்தியான மாலைகளை தொடுத்து அவ்விருவருக்கும் சூட்டி தரையில் விழுந்து வணங்கினான். மகிழ்ச்சியடைந்த இருவரும் அவன் விரும்பிய வரத்தை அளிப்பதாக தெரிவிக்க, மாலாக்காரன், சர்வாதாரனான உம்மிடம் என்றென்றும் நிலையான பக்தி பெருக வேண்டும். உமது பக்தர்களிடம் ஆத்மார்த்தமான பக்தி ஏற்பட வேண்டும் என்று கேட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் மாலாக்காரனின் உயர்ந்த எண்ணத்தை கொண்டாடி அவன் வம்சாவளி விளங்குமாறு ஆயுள், புகழ், ஆரோக்கியம், பக்தி அனைத்தையும் அளித்து மகிழ்வித்தான். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.